நமது பரலோகப்பிதா ஒரு மேலான எதிர்பார்ப்புகள் உள்ள தேவன். அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் நம் மீதுள்ள அவரது எதிர்பார்ப்புகள் பின்வரும் வார்த்தைகளால் வெளிப்படுத்தப்படுகிறது. பூரண சற்குணராய் இருக்கிற என்னை போலவே அல்லது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை போலவோ நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டுமென வாஞ்சுகிறேன். செலஸ்டியல் மகிமையில் நாம் வாழவும் அவரது பிரசன்னத்தில் வாழவும் நம்மை பரிசுத்தமாயிருக்க அவர் முன்னொழிக்கிறார். எது தேவை என அவருக்கு தெரியுமாதலால் அவரது கட்டளைகளையும் உடன்படிக்கைகளையும் பரிசுத்த ஆவியின் வரத்தையும் அவர் கொடுக்கிறார். மிக முக்கியமாக நமது மாற்றத்தை சாத்தியமாக்க அவரது நேசுக்குமாரின் பாவ நிவர்த்தியும் அவரது நேசுக்குமாரின் உயிர் திடுதலையும் கொடுக்கிறார். இவை அனைத்திலும் அவரது பிள்ளைகளாகிய நாம் மகிழ்ச்சியின் எல்லையை நாம் அனுபவிக்க வைக்க முடிவதற்கும் நித்தியமாக அவரோடு இருக்கவும் அவரை போல் ஆகுவதுமே அவரது நோக்கம். சில ஆண்டுகளுக்கு முன் மூப்பர் டாலினே சோக்ஸ் விவரித்தார், கடைசி நியாய தீர்ப்பு நாம் செய்த நன்மையான தீமையான செயல்களின் ஒரு மொத்த மதிப்பீடு அல்ல. நாம் மாறி போயிருக்கிற நமது செயல்களுக்கும் நினைவுகளுக்கும் இறுதியான பாதிப்பெண் ஒரு பதிலே. செயல்களின் மூலமாக போகிற யாருக்காகவும் அது போதுமானதல்ல. கட்டளைகள், நியமங்கள், சுவிசேஷத்தின் உடன்படிக்கைகள் யாவும் சில பரலோக குறிப்பிற்கு தேவையான சேமிப்பின் ஒரு பட்டியல் அல்ல. நாம் மாற வேண்டுமென நமது பரலோக பிதா விரும்புகிற மாதிரி எப்படி நாம் மாறுவது என்பதை நமக்கு காட்டுகிற ஒரு திட்டமே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். தேவனை நம்புகிறவர்களிடமிருந்து அவரிடம் எந்த கோரிக்கையும் இல்லை என்பதை தற்கால அநேக கிறிஸ்துவம் ஒப்புக்கொள்வதில்லை. மாறாக அவர்களின் தேவைகளை கேட்கும் போது கொடுக்கிற ஒரு சமையற்காரரை போல அல்லது தங்களை ஆரோக்கியமாக நினைக்க வைக்க உதவுகிற ஒரு மருத்துவரை போல பார்க்கிறார்கள். இது வாழ்க்கையை மாற்றுவதில் எந்த பாசாங்கும் செய்யாதே ஒரு மத நோக்கம் ஆகும். எதிர்மாறாக ஒப்பு கொடுத்தலுக்காக அல்லாமல் நமது வாழ்க்கையில் அது இருக்க வாழ்விலும் சாவிலும் தேவனின் வேதாகமம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. நேர்த்தியாயில்லாமல் தியாகத்தோடுள்ள அன்பிற்காக அழைத்து எந்த பிரிவின் மீதும் அன்புடைமையை அல்ல என எபிரே மற்றும் கிறிஸ்துவ வேதங்கள் இரண்டிலும் தேவன் சித்தரிக்கிறார் என ஒரு ஆசிரியர் அறிவிக்கிறார். நமது பரலோக பிதாவின் மேலான எதிர்பார்ப்புகளை நாம் சந்திக்க வேண்டுமானால் நாம் ஏற்பதற்கு அவசியமான ஒரு குறிப்பிட்ட மனப்பாங்கையும் பயிற்சியும் பற்றி நான் பேச விரும்புகிறேன். தவறை ஏற்றுக்கொள்ளவும் சரிப்படுத்துவதுமுள்ள வாஞ்சையே அது. நமது வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உறுதி செய்தால் சரிப்படுத்துதல் முக்கியமானதாகும். தெய்வீக சரிப்படுத்துதலை அல்லது சிட்சித்தலை கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார் என பவுல் சொன்னான். வழக்கமாக சகித்துக் கொள்ளுதல் கஷ்டமாயிருந்தாலும் சரிப்படுத்த நேரத்திலும் பிரச்சனைக்கும் தகுதியுள்ளவர்கள் என தேவன் நினைக்கிறார் என்பதில் நாம் கழிகூற வேண்டும். தெய்வீக சிட்சத்தில் குறைந்தது மூன்று நோக்கங்களை கொண்டிருக்கிறது. ஒன்று, நாம் மனம் திரும்ப கட்டாயப்படுத்த. இரண்டு, நம்மை சீர்படுத்தி பரிசுத்தப்படுத்த. மூன்று, சில நேரங்களில் ஒரு சிறந்த பாதை என தேவன் அறிந்தான வாழ்க்கையை நமது பாதைக்கு நம்மை கொண்டு வர. மன்னிப்பிற்கும் சுத்தப்படுத்துவதற்கும் அத்தியாவசியமான நிபந்தனையாக எல்லாவற்றிற்கும் முதலாவதாக மனம் திரும்புதலை கருத்தி கொள்ளவும். நாம் நேசிக்கிறவர்களோ அவர்களை கணிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரியாயிருந்து மனம் திரும்பு என கர்த்தர் அறிவித்தார். மீண்டும் அவர் சொன்னார், எனது ஜனங்கள் கஷ்டப்படுகிற காரியங்களால் அது அவர்களுக்கு தேவையாயிருந்தால் கீழ்ப்படுதலை அவர்கள் கற்றுக்கொள்ளும் வரை அவர்கள் சிட்சிக்கப்பட வேண்டும். கட்டளைகளின்படி தங்கள் பிள்ளைகளுக்கு போதுமான அளவிற்கு போதிக்காததற்கும் குடும்பத்தில் அதிக சிரத்தையும் அக்கறையும் இல்லாததாயிருக்கும் சபையின் மூத்த தலைவர்கள் நான்கு பேருக்கு பிற்கால வெளிப்படுத்துதல் ஒன்றில் கர்த்தர் கட்டளையிட்டார். மூன்று மணி நேரம் அளவிற்கு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள அவன் நினைவு கூறாததன் நிமித்தமாக அவனை சிட்சித்து ஒரு மேகக்கூட்டத்தில் நின்று கொண்டு மார்மன் புத்தகத்தில் யாரேதின் சகோதரனுடைய கர்த்தர் பேசிய போது அவன் மனம் திரும்பினான். இந்த கடுமையான கண்டிப்பிற்கு அவன் வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டதால் ஏரோதின் சகோதரனுக்கு அன்னித்தியத்திற்கு முந்தைய மீட்பரை காணவும் அவரால் அறிவுறுத்தப்படவும் சிலாக்கியம் இருந்தது. நமது மனம் திரும்புதலை தூண்டுவிடுவதற்கும் மேலாக சிற்றுத்தலை சகித்துக் கொள்ளவும் அனுபவம் மகத்தான ஆவிக்குரிய சிலாக்கியங்களுக்கு நம்மை சுத்திகரித்து நம்மை ஆயத்தப்படுத்தும். அவர்களுக்காக நான் வைத்திருக்கிற மகிமையை, சியோனின் மகிமையும் கூட பெற எனது ஜனங்கள் ஆயத்தமாயிருக்கும் அனைத்து காரியங்களையும் அவர்கள் முயற்சிக்க வேண்டும். சிற்றத்தலை பொறுத்து கொள்ளாதவன் எனது ராஜ்யத்திற்கு தகுதியில்லாதவனாயிருக்கிறான் என் கர்த்தர் சொன்னார். சிற்றத்தலை பொறுத்து கொள்ளாமல் என்னை மறுதளிக்கிறவர்கள் அனைவரும் பரிசுத்தப்பட மாட்டார்கள் என மற்றொரு இடத்தில் அவர் சொல்கிறார். ஏலாமில் ஒரு சியோனின் சமுதாயத்தை ஆல்மாவை பின்பற்றியவர்கள் நிறுவினார்கள். ஆனால் பின்னர் அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களின் பாடுகளுக்கு அவர்கள் தகுதியில்லாது போனார்கள். அதற்கு மாறாக இருப்பினும் தம்முடைய ஜனத்தை கடிந்து கொள்வது ஏற்றதென கர்த்தர் காண்கிறார். ஆம், அவர்களுடைய பொறுமையையும் விசுவாசத்தையும் அவர் சோதிக்கிறார். ஆயினும் எவன் அவர் மீது தன் நம்பிக்கையை வைக்கிறானோ அவனே கடைசி நாளில் உயர்த்தப்படுவான். ஆம், இந்த ஜனத்திற்குள்ளும் அது அவ்வாறே இருந்தது என குறிப்பு சொல்கிறது. கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி தங்கள் தோள்களில் சுமத்தப்பட்ட சுமைகளை அவர்கள் உணராமல் இருக்கிற அளவிற்கு சுமைகளை அவர் இலகுவாக்கி சிறிது காலத்தில் அவர்களை அவர் விடுவித்தார். தங்களுடைய அனுபவத்தால் அவர்களின் விசுவாசம் அளவிட முடியாத அளவிற்கு பலப்படுத்தப்பட்டது. இப்போது நாம் காண முடியாத காட்சியை ஒரு வருங்காலத்திற்குள் நம்மை நடத்த தேவன் மற்றொரு வடிவமான சிற்சிப்பை அல்லது சரிப்படுத்துதலை பயன்படுத்துகிறார். ஆனால் அவருக்கு தெரிந்த வழியே நமக்கு சிறந்த வழி. மூப்பர் ஹியூக் பி பிரவுன் முன்னர் பன்னிருவர் குழுமத்தில் ஒரு அங்கத்தினராயினும் பிரதான தலைமையில் ஒரு ஆலோசகரிடமிருந்து அவருக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருந்தது. அநேக ஆண்டுகளுக்கு முன் கனடாவில் ஒரு இயங்காத பண்ணையை வாங்கும்படி அவருக்கு கூறப்பட்டது. அவரது பண்ணையை சுத்தப்படுத்தி அதை சரிப்படுத்திக் கொண்டிருக்கும் போது 6 அடிகளுக்கு மேலாக வளர்ந்திருந்தது. கனிகள் எதையும் கொடுக்காத ஒரு திராட்சை செடியை அவர் பார்த்தார். ஆகவே சிறிய தண்டுகளை மட்டும் விட்டுவிட்டு அதை நன்றாக வெட்டிவிட்டார். பின்னர் இந்த ஒவ்வொரு தண்டின் நுயலிலும் ஒரு கண்ணீரை போல ஒரு துளியை அவர் கண்டார். திராட்சை செடி அழுகிற மாதிரியும் அது இப்படியாக சொல்வது போலவும் அவர் நினைத்தார். நீ எப்படி இதை எனக்கு செய்தீர்? நான் அற்புதமான வளர்ச்சி அடைந்திருக்கிறேன். இப்போது நீர் என்னை வெட்டிவிட்டீர். தோட்டத்தில் உள்ள ஒவ்வொரு செடியும் என்னை கேவலமாக பார்க்கும். இது நீர் எப்படி எனக்கு செய்தீர்? நீர் இங்குள்ள தோட்டக்காரர் என நான் நினைத்தேன். சிறிய திராட்சை செடியே பார், இங்கே நான் தோட்டக்காரன். நீ என்னவாக வேண்டுமென எனக்கு தெரியும். நீ கனி கொடுக்கும் ஒரு மரமாகவோ அல்லது நிழல் தரும் ஒரு மரமாகவோ நான் விரும்பவில்லை. நான் உன்னை ஒரு திராட்சை செடியாக விரும்புகிறேன். ஒரு நாள் சிறிய திராட்சை செடியே, நீ கனிகள் கொடுக்கும் போது நீ சொல்ல போகிறாய், நன்றி திரு தோட்டக்காரரே, என்னை வெட்டுமளவுக்கு நீர் என்னை நேசித்ததற்கு நன்றி. பல ஆண்டுகளுக்கு பின் இங்கிலாந்தில் முகாமிட்டிருந்த கனடா ராணுவத்தில் மூப்பர் பிரவுன் ஒரு யுத்தங்கள் அதிகாரியாயிருந்தார். உயர் அதிகாரி ஒருவர் யுத்தத்திற்கு பலியான போது மூப்பர் ஜெனரல் பதவிக்கு உயர்த்தப்பட்டு லண்டனுக்கு போக உத்தரவிடப்பட்டார். அந்த பதவி உயர்வுக்கு மூப்பர் பிரவுன் முற்றிலுமாக தகுதி படைந்திருந்தாலும் கூட அவர் ஒரு மார்மனாக இருந்ததால் அது அவருக்கு கிடைக்கவில்லை. அந்த பதவிக்கு நீ தகுதி உள்ளவன், ஆனால் என்னால் அதை உனக்கு கொடுக்க முடியாது என உயர் ஜெனரல் சுருக்கமாக சொன்னார். 10 ஆண்டுகளாக மூப்பர் பிரவுன் நம்பிக்கை கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த ஒன்று வெளிப்படையான வேறுபட்டதால் அவரது கையிலிருந்து நழுவி போனது. உடைந்த உள்ளத்தோடும் எனது ஆத்மாவில் ஒரு கசப்புணர்வோடும் நான் ரயில் வண்டியில் ஏறி திரும்ப ஆரம்பித்தேன். நான் முகாமிற்கு திரும்பிய போது எனது தொப்பியை கட்டிலில் தூக்கி வைத்தேன். நான் எனது புஷ்டியை இறக்கி வானத்தை நோக்கி அவற்றை உயர்த்தினேன். தேவனே, எனக்கு எப்படி இதை நீர் செய்தீர்? என்னை தகுதியாக்க என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்தேன். பின்னர் ஒரு சத்தத்தை நான் கேட்டு இந்த சத்தத்தில் அந்த குரலில் இருந்ததை நான் கண்டுபிடித்தேன். அது எனது சத்தமாக இருந்து அந்த சத்தம் சொன்னது, இங்கே நான் தோட்டக்காரன், நான் என்ன செய்ய வேண்டியமென எனக்கு தெரியும். எனது ஆத்மாவிலிருந்து கசப்பு நீங்கியது. ஹியூபி பிரவுனர் ஐயாராக வேண்டுமென்றும் அது நடைபெற எது தேவை என்றும் தேவனுக்கு தெரியும். பரிசுத்த அப்போஸ்தலத்துக்கு அவரை ஆயத்தப்படுத்த அவரது பாதையில் அவர் நடத்துகிறார். நமது பரலோக பிதாவின் மேலான எதிர்பார்ப்புகளை அளவிட நாம் சிரத்தையாக விரும்பினால், முயற்சித்தால், அது ஆறுதல் அளித்தல், பலப்படுத்துதல் அல்லது சிற்சியளித்தல் எதுவாயிருந்தாலும், எல்லா உதவியையும் நமக்கு கிடைக்க அவர் ஈடு செய்வார். அதற்கு நாம் சம்மதித்தால் தேவையான சரிப்படுத்துதல் அநேக வடிவங்களிலும் அநேக வழிகளிலும் வரும். நமது ஜபங்களின் பாதையில் நமது மனதிலும் இருதயத்திலும் பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் பேசும்போது அது வரலாம். இல்லை அல்லது நாம் எதிர்பார்ப்பதற்கு மாறாக பதிலளிக்கப்படுவதாக ஜபத்தின் வடிவத்தில் அது வரலாம். வேதங்களை நாம் படிக்கும் போது சிற்சியளித்தல் வரலாம். குறைகள், கீழ்ப்படிதல் அல்லது உதாசீனப்படுத்திய காரியங்கள் நினைவுபடுத்தப்படும். மற்றவர்களிடமிருந்து குறிப்பாக நமது சந்தோஷத்தை அதிகரிக்க தேவனால் உணர்த்தப்பட்டவர்களால் சரிப்படுத்துதல் வரலாம். அப்போ சிலர், தீர்க்கதரிசிகள், கோத்திரப்பிதாக்கள், ஆயர்கள் மற்றும் பரிசவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தியடையவும், ஒருவேளை இந்த நாம் மாநாட்டில் சொல்லப்பட்ட சில காரியங்கள் நீங்கள் செவி கொடுத்தால் ஒரு மேலான இடத்திற்கு உங்களை உயர்த்தும், மனந்திரும்புதலுக்கு அல்லது மாறுதலுக்கு ஒரு அழைப்பாக உங்களுக்கு வரலாம். சக சபை அங்கத்தினர்களாக நாம் ஒருவருக்கொருவர் உதவலாம். அது ஒரு சபை இரட்சகர் நிர்வகத்திற்கான ஒரு அடிப்படை காரியங்களில் ஒன்று. அநேகமான மென்மையாக சரிப்படுத்துதல் ஒருவரின் துணையிடமிருந்து வரும். இப்போது நமக்கு உரையாற்றிய மூப்பர் ரிச்சர்ட் ஜி ஸ்காட் ஜனங்களிடம் பேசும்போது அவர்களை நேரடியாக பார்க்கும்படி அவரது மனைவி ஜனீன் அவரது திருமணத்தின் ஆரம்ப காலத்தில் அவருக்கு ஆலோசனை அளித்ததை நினைவு கூறுகிறார். அவர்களின் கண்களை தவிர தரையை, குறையை, ஜன்னலை, எல்லா இடங்களையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் என அவர் சொன்னார். அந்த மென்மையான கண்டிப்பை உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு அதனால் மிக ஆற்றலாக ஜனங்களுக்கு ஆலோசனை அளிக்கவும் அவர்களுடன் பணியாற்றவும் அவரால் முடிந்தது. தங்களுடைய உரையாடலில் அவர்களின் கண்களை பார்த்து அவர் பேசினார் என அப்போதிலிருந்த தலைவர் ஸ்காட்டின் வழிகாட்டுதலின் கீழ் ஒரு முழு நேர ஊழியக்காரராக ஊழியம் செய்த ஒருவனாக இதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஒருவருக்கு சரிப்படுத்தல் தேவைப்படும் போது அந்த பார்வை மிக ஊடுருவி சென்றது என்பதையும் நான் சொல்ல முடியும். ஒரு இரக்கமில்லாத எதிரியின் அவனது ஆதரவாளர்களின் பிடியில் தங்களின் பிள்ளைகள் திசை மாறி அலைமாறியிருக்க பெற்றோர்கள் அவர்களை சரிப்படுத்த வேண்டும், சிக்ஷிக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை சரிப்படுத்தும் நிலையிலிருந்து அதை செய்ய தவறும் போது அவர் தன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார் என தலைவர் போயிட் கே பேக்கர் சொன்னார். பரிசுத்த ஆவையால் நகர்க்கப்பட்டு பின்னர் கடிந்து கொள்கிற அவரிடத்தில் ஒரு அதிகமான அன்பில் முன்னேற்றத்தை காட்டி அவரது எதிரியாயிருக்க அவர் மேன்மைப்படுத்தும் போது கடிந்து கொள்ளுதல் கூர்மையுடன் தெளிவானதாயுமாய் இருக்க சரியான சமயத்தில் இருக்க வேண்டும் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். சரிப்படுத்துதலை நாம் தடுத்தால் நம்மிடம் அவர்களுக்கு அன்பிருந்தாலும் சரிப்படுத்துதலை செய்ய மற்றவர்கள் நிறுத்துவார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஒரு நேசமுள்ள தேவனின் சிச்சையினால் செயல்பட திரும்ப திரும்ப நாம் தவறினால் பின்னர் அவரும் கூட ஒதுங்கிவிடுவார். அவர் சொன்னார், என் ஆவி மனுஷனோடு எப்பொழுதும் போராடுவதில்லை. முடிவாக நமது சிச்சிப்பின் அதிகமானது நம்மிடம் இருந்துதான் வர வேண்டும். நாமே நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மறைந்த நமது நேசமுள்ள சக ஊழியரான மூப்பர் ஜோசபி ஒர்த்தலின் தனது ஒவ்வொரு நியப்பிலும் பணியிலும் தனது செய்கையை மதிப்பிட்டது அவரிடம் தூய்மையான தாழ்மையான சீஷராக்கான வழிகளில் ஒன்றாயிருந்தது. தேவனை சந்தோஷப்படுத்த அவரது வாஞ்சையில் சிறப்பாக செய்ய என்ன செய்திருக்கலாம் என அவர் தீர்மானித்து பின்னர் அவர் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடத்தையும் சிரத்தையாக பிரயோகிக்கப்படுத்தினார். நமது திறமையையும் ஆற்றலும் எவ்வளவு பெரிதாகவோ சிறிதாகவோ இருந்தாலும் கூட தேவனின் உயர்ந்த எதிர்பார்ப்புகளை நாம் அனைவரும் சந்திக்க முடியும். நீங்கள் எல்லா அசுத்தங்களிலிருந்து உங்களை விலக்கி காத்து தேவனில் உங்கள் முழு ஊக்கத்தோடும் மனதோடும் பலத்தோடும் அன்பு கூறுவீர்களானால் அவருடைய கிருபை உங்களோடு போதுமாயிருக்கும். அவருடைய கிருபை நிமித்தம் நீங்கள் கிறிஸ்துவில் பூரணப்படுவீர்கள். இந்த அழைக்கப்படும் அதிகாரம் அளிக்கும் சாத்தியமான கிருபையான இது ஒரு சிரத்தையான அர்ப்பணிப்பான நமது முயற்சியாயிருக்கிறது. தேவனின் சிச்சிப்பின் கரத்திற்கும் சிரத்தையான தகுதியில்லாத மனந்திருபலுக்கும் அவரை வேண்டுதலிலும் இந்த முயற்சியில் நிச்சயமாக அடங்கியிருக்கிறது. அவரது அன்பின் உணர்த்துதலான சரிப்படுத்தலுக்காக நாம் ஜெபிப்போமாக. அவரது மேலான எதிர்ப்புகளை சந்திக்க உங்களின் முயற்சிகளில் தேவன் உங்களை தாங்கி இயற்கையாகவே தொடர்ந்து வருகிற முழு அளவிலான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுப்பாராக. தேவனோடும் கிறிஸ்துவோடும் நீங்களும் நானும் ஒன்றாகுவோம் என நான் அறிவேன். நமது பரலோகப்பிதாவோடும் அவரது நேசுக்குமாரோடும் அவர்களால் நமக்கு கிடைத்திருக்கிற சந்தோஷமான திறமைக்காகவும் தாழ்மையுடனும் தன்னம்பிக்கையுடனும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சாட்சியளிக்கிறேன். ஆமேன்.